இருக்கிற ராஜா சார், முத்தையா செட்டியார் அவர்களே, உயர் திரு எம்ஏ சிதம்பரம் அவர்களே, இசைவாளர்களே, தமிழ் அறிஞர்களே, ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் ரசிகமணி டி கே சியின் உட்பலத்தோடும் ராஜாஜி கல்கி ஆகியோருடைய ஆசியோடும் தமிழிசை இயக்கத்தை தொடங்கி 37 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தமிழிசை சங்கத்தின் 37ஆம் ஆண்டு விழா இப்பொழுது தொடங்குகிறது. அதை தொடங்கி வைப்பதற்கு எல்லா விதத்திலும் பொருத்தமுள்ள ஒரு கலைஞரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கலைஞர் யார்? தமிழையே தம் மூச்சாக கொண்டு தமிழில் இயல் இசை நாடகங்களின் பெருமையை எல்லாம் உலகத்துக்கே எடுத்துக் கூற வேண்டும் என்று கற்றை கட்டிக்கொண்டு நிற்கும் மாண்புமிகு அமைச்சர் திரு ராம வீரப்பன் அவர்கள். அவர்கள் ஒரு செயல் வீரர். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் அதிகமாக படித்தவன் அல்ல, 10 வயதிலேயே பள்ளி படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு நாடக உலகத்திலே புகுந்து விட்டேன் என்று அடக்கத்தோடு சொல்லுவார். பிறகு பள்ளி படிப்பு படித்த நம்மையெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லோரும் பெரிய அறிஞர்கள் என்று வேறு சொல்லுவார். உண்மையில் படிப்பு வேறு, அறிவு வேறு. புத்தகம் படித்தினால் அறிவு கிடைத்து விடுவதில்லை. அறிவு என்றால் உண்மைகளோடு நேருக்கு நேர் பழகினால் கிடைக்கும் அரிய பொருள் அது. எனது அருமை ஆசான் ரசிகமணி டி கே சி சொல்லுவார்கள், உலகத்தில் உள்ள மூட கொள்கைகளுக்கெல்லாம், வறண்ட வழக்கங்களுக்கெல்லாம், நம்முடைய பண்பாட்டிலிருந்து சிலர் விலகிப்பதற்கெல்லாம் காரணம் பள்ளிக்கூட படிப்புத்தான் என்று சொல்வார்கள். வைத்திய சாஸ்திரத்திலும் குணத்திற்கு வராத சீக்குகள் என்று ஒரு பட்டியல் உண்டு. அந்த பட்டியலுக்குள் வந்ததுதான் பள்ளிக்கூட படிப்பு என்று சொல்வார். ஆனால் உலக வாழ்க்கை என்ற பல்கலைக்கழகத்திலே நேரடியான அனுபவங்களை பெற்றும் வாழ்க்கையின் சாராம்சத்தை பிரதிபலிக்கிற நாடக மேடையில் உண்மைகளோடு உணர்ச்சி பூர்வமாக உறவாடியும் பழகியும் கிடைத்த அறிவு அமைச்சர் வீரப்பன் அவர்களுடைய அறிவு. உடனைக்குடனே எண்ணத்தை சொல்லிலே இறக்கி விடுவார்கள். உடனைக்குடனே சொல்லுக்கு சேலுருவம் கொடுப்பதிலும் திறமை மிக்கவர்கள். அவர்களை தமிழிசை சங்கத்தின் சார்பில் மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க இருக்கும் திரு முருகபூபதி அவர்கள் மிகச்சிறந்த மிருதங்க கலைஞர். சிலர் மிருதங்கத்தை கம்பட்டமாகவும் தமாரமாகவும் பயன்படுத்துவார். ஆனால் திரு முருகபூபதி அவர்களோ கால ஒலிகள் கொஞ்சி விளையாடி நம்மையெல்லாம் மயக்கும் ஒரு கந்தர்வலோக கருவியாக அதை அடக்கி வாசிப்பார். நேற்றுதான் வைஸ் பிரசிடன்ட் ஹிதயத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், மிருதங்கம் என்பது தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வாத்தியம். திருவாரூரிலே மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே உள்ள சிற்பங்களில் எல்லாம் மிருதங்கத்தை பார்க்கிறோம். தமிழன் கண்டுபிடித்தது என்று வைஸ் பிரசிடன்ட் ஹிதயத்துல்லா அவர்கள் சொன்னார்கள். இதுல பல தமிழர்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். அதாவது நமக்கு இப்படி பெருமை கொடுக்கிறார்களே என்று தமிழர்களுக்கே ஒரு வைத்திருக்கு அவர்களுடைய. ஆனால் அந்த மிருதங்கத்தை அவர்கள் வாசிக்கிற போது அந்த காலத்தில் உள்ள அழகிய நம்பி அவர்களுடைய மிருதங்கத்தை கேட்ட இனிய மென்மையான சுகம் நம் செவிகளுக்குள்ளே புகுந்து உள்ளத்தை துழாவி உயிருக்கே இதம் செய்யும். ராமநாதபுரம் சேதுபதியின் சமஸ்தானம் பல நூற்றாண்டுகளாக இசையை வளர்த்து வந்திருக்கிறது. அந்த சமஸ்தானம் ஏற்படுத்திய சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் திரு முருகபூபதி அவர்கள். அவர்களுடைய நுண் புலமையை மெச்சி நமது தமிழிசை மன்றம் அவர்களுக்கு இசை பேரறிஞர் என்ற பட்டத்தை இன்று நல்கப் போகிறது. அதை ஏற்றுக்கொள்ளவும் விழாவுக்கு தலைமை தாங்கவும் இசைந்த அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நல்வரவு கூறுகிறேன். தமிழிசை இயக்கம் பிறந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகியும் தமிழிசையை இன்னும் முழு மனத்துடன் ஏற்றுக்கொள்ளாத பல தமிழ் கலைஞர்கள் தமிழில் இருந்து வருகிறார். நாட்டிய கலையை உலகத்துக்கே தந்திருக்கிறது தமிழ்நாடு என்பது அறிஞர்களுடைய முடிவு. அந்த கலை தமிழனுக்கு சொந்தமில்லை என்றும் அது காஷ்மீரத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்றும் சொல்லி நமது அரிய கலையை காஷ்மீருக்கு அடமானம் வைக்க பார்க்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் சிலர். நாம் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டால் அந்த கலையை சர்வ சுதந்திர பாத்தியத்தோடு விலக்கி விற்கவே செய்வார்கள் நம்முடைய தமிழர்கள். நடன கலைஞர் ஒருவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஆய்வுரை தீசிஸ் ஒன்று எழுதி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் சமீபத்தில். அவர் பேரை சொல்ல வேண்டாம். அவரிடத்தில் எனக்கு மிக்க அவருடைய கலையினுடைய சிறப்பை நான் மிகவும் பாராட்டுகிறவன். அவர் சிறந்த நடன கலைஞர் என்பதை உணர்ந்து பாராட்டுகிறவன் நான். ஆனால் வேண்டாத வரலாற்று ஆராய்ச்சிக்குள்ளே புகுந்து பரதநாட்டிய சாஸ்திரம் காஷ்மீர் பிராமணர் ஒருவரால் எழுதப்பட்டது என்றும் காஷ்மீரத்திலிருந்துதான் அது தமிழ்நாட்டுக்கு இறக்குமதியாயிருக்கிறது என்றும் அவர் அந்த ஆய்வுரையில் எழுதியிருக்கிறார். சுவராஜ்யா என்ற பத்திரிகையில அவர் இந்த கட்டுரையை எழுதி PhD டிகிரி வாங்கின உடனேயே ஒருவர் ஒரு விமர்சனம் எழுதினார். அதுல இந்த அரிய கண்டுபிடிப்பை பற்றி அவர் எப்படி விமர்சனம் செய்கிறார் என்பதை நீங்கள்லாம் கேட்கணும். அதாவது தமிழ் ரத்தம் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கேட்டா தான் ஒரு துடிதுடிப்பு ஏற்படும். அவர் என்ன சொன்னார், யார் சுவராஜ்யாவில் விமர்சனம் செய்கிறார் எதை பற்றி, அதாவது காஷ்மீரில் இருந்துதான் இந்த கலையானது தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி ஆகியிருக்கிறது என்பதை இவர் நிலைநாட்டிவிட்டார். இது நம்முடைய அதிர்ஷ்டவசமாக நிலைநாட்டிவிட்டார் என்று தமிழன் எழுதுகிறார். அதாவது கொஞ்சமாவது வேற உலகத்தில் இந்த தமிழ்நாட்டை தவிர இப்பேற்பட்ட பிரகிருதிகளை காணவே முடியாது. ஃபார்ச்சுனேட்லி அவர் எழுதுகிறார், ஃபார்ச்சுனேட்லி சோ அண்ட் சோ ஹஸ் ப்ரூவ்ட் தட் பரதநாட்டியா ஒரிஜினேட்டட் நாட் இன் தமிழ்நாடு பட் இன் காஷ்மீர். அவருடைய வாக்கியத்தை மேற்கோளாக சொல்றார். பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, காஷ்மீரில் பிறந்தது என்று இன்னார் நிலைநாட்டிவிட்டார். இது நம்முடைய அதிர்ஷ்டம் என்று சொல்லி அவர் கும்மாளம் போடுகிறார், கொட்டமடிக்கிறார். தமிழர் அவர் வேற எந்த நாட்டிலும் இப்போ ஏற்பட்ட அதிசயங்களை நாம் காண முடியாது. கல்கி சொல்லுவார், செம்மங்குடி இருக்கிறார்கள் கேட்டிருப்பார்கள், கல்கி அடிக்கடி சொல்லுவார், அவர் நல்ல மன இயலை நன்றாக உணர்ந்த ஒரு சிறந்த மகானவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. வங்காளியினுடைய நேச்சர் எப்படிங்கிறத பத்தி சொல்லுவார். அவர்கள் சொல்லுவானா, அடே வெள்ளக்காக்கா பறக்கிறத பாத்தியா அப்படின்மா, உடனே அடுத்து ஆமா நானும் பாக்குறேனேம்மா, இன்னும் 4 பேரும் சேர்ந்து ஊர்ஜிதம் பண்ணி விடுவான் வெள்ளைக்காய்க்காய் பரப்பதை பற்றி. ஆனால் கொஞ்சம் தெற்கே ஆந்திர பிரதேசத்துக்கு வந்தால் அங்கே என்ன செய்வார்களா, வெள்ளைக்காய்க்காய் பறந்ததை பார்த்தவருடைய பேரன் ஒருத்தன் என்னுடைய சட்டகருத்த வெள்ளைக்காய்க்காய் பறந்ததை பார்த்தான் என்று சொல்லிவிட்டான், அதை நம்புகிறேன் என்று சொல்லுவானா ஆந்திர பிரதேசக்காரன். ஆனா தமிழ என்ன சொல்லுவான் தெரியுமோ, மப்பூசி அவர்களே இதை கேட்க வேண்டும், தமிழ என்ன சொல்லுவான், லைட் அது வரைக்கும் அடிக்கல அதனால முகம் தெரியல எனக்கு, தமிழ என்ன சொல்லுவானா, தமிழன் தமிழ்நாட்டில் தான் அண்டம் காக்கா கருத்த காக்காயா இருக்கும், வெளிநாட்டில எல்லாம் வெள்ளக்காக்கா தான் நிச்சயம். செம்மங்குடிக்கு ஞாபகம் இருக்கும் இது சொன்னது இல்லையா, பாருங்க தலையாட்டுகிறார்கள். ஆமா இப்படியா சமூகனுடைய காரியம் இப்படி இருக்கு. மற்றவர்கள் எல்லாம் இல்லாததை இருக்கிறது என்று அவன் சொல்லுவான், தங்களிடம் இருக்கிறத இல்லை என்று சொல்லுவார். அபிடவிட் போடுவான், பிரமாண பத்திரிகை போடுவான். இது நல்ல வேலையாக, இது உண்மையா என்பதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக காஷ்மீருக்கு நான் சென்ற மாதம் போக வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காஷ்மீரத்தில் எல்லாம் உண்டாயிருக்குன்னு சொல்றேன். அங்கே ஷேக் அப்துல்லா சாகித்ய அகாதமி இருவரும் கூடி நூருடீன் நுந்து ரிஷி என்ற 16வது நூற்றாண்டு முஸ்லிம் ஞானியை பற்றி ஒரு அனைத்து இந்திய கருத்தரங்கு நடத்தினார். அதில் என்னை 16வது நூற்றாண்டு தமிழ் ஞானி ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் அருணகிரிநாதரை பற்றி பேசினேன். திருப்பு சொன்னேன், அந்த காதுக்குள்ள ஏறட்டும்னு, அவர் காஷ்மீர் காதுக்குள்ள திருப்புவது ஏறட்டும்னு சொன்னேன். அதுக்கு மேல கந்தர் அனுபூதியை சொன்ன, பத்தி திருமுகங்களாருடன் பன்னிரு தோள்களுமாய் சித்தித்திருக்கும் அமுது கண்டேன், சேல் மாண்டொடுங்க புத்தி கமலத்துருகி பெருகி புவனமெற்றி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே என்ற பாட்டை சொன்ன. அங்க அரேபியர் அரபிக் காலத்திலாம் பெரிய மௌல்விகள் வந்திருந்தார்கள். ஒன்றை முழம் தாடி அதை உருவி கொண்ட வா 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 என்னடா அது வா வா சபாஷன் அர்த்தமாங்க. அதை நான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து சொன்னேன். உடனே சொன்னார் அந்த அரபிக் ஸ்காலர், யூ ஹவ் டிரான்ஸ்போர்டட் அஸ் டு எ நியூ வேர்ல்ட் ஆல்டுகெதர், ஒரு புதிய உலகத்திற்கு எங்களை கொண்டு போய் விட்டு விட்டீர்கள், நாங்கள் ஸ்ரீநகரில் இல்லை என்று சொன்னார். இப்படி மதிக்கிறான் தமிழனை யாரு, வடக்க உள்ளவன். தமிழன் தன்னை மதிக்க தெரியாத, அங்க தென்னவர்கள் அதாவது உமாசங்கர் ஜோஷின்னு சாகித்ய அகாதமி தலைவர் அவர், குஜராத்தி கவிஞர், அவர் என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார், the wise man from the south, அதாவது தெற்கே இருக்கிறவர்களா அறிஞர்கள் அப்படின்னு அவர் எண்ணுகிறார்கள். ஆதி சங்கராச்சாரியருக்கு ஒரு ஆச்சாரிய சங்கராச்சாரியா கிரி என்று ஒரு மலையை வைத்து அவரை வணங்குகிறார்கள். ராமானுஜரை வணங்குகிறார்கள். ராமானுஜருடைய சீடர் ராமதாசர் என்ற ஒரு தமிழர் அங்கு போய் காஷ்மீரத்தை படித்து வைணவத்தை பரப்பினாராம். அவரை பற்றி அவர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தமிழர்களை அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் தங்களுடைய கலையை அவர்களுக்கு கொடுக்க பார்க்கிறார். அங்க அந்த சபையில ப்ரொஃபசர் புஷ் என்ற ஒரு பெரிய சமஸ்கிருத விற்பனர் வந்திருந்தார். அதாவது காஷ்மீர்னா ரொம்ப சமஸ்கிருதத்துக்கு பேர் போன ஊர் நாடு. ப்ரொஃபசர் புஷ் என்பவர் பெரிய ஆர்ச்சியாலஜி, பெரிய சான்ஸ்கிருத். அவர் முன்னால அரபிக் ஸ்காலர்கள் முன்னால பெர்சியன் காஷ்மீரி ஸ்காலர்கள் முன்னால நான் கேட்டேன், எங்க ஊர்ல ஒரு பெரிய நாட்டிய கலைஞர் காஷ்மீரில் இருந்து இந்த நாட்டிய கலை இறக்குமதி ஆகியிருக்கிறது தமிழ்நாட்டில என்று சொல்லுகிறார், அது உண்மையா? ரொம்ப நல்லா கவனிக்கிறோம். ப்ரொஃபசர் புஷ்புங்கிறவர் எந்திரிச்சார், ரொம்ப அபத்தம், எங்களுக்கும் பரதநாட்டிய கலைக்கும் ஞான பிராப்தியே கிடையாது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் சொன்னார், என் கையில ஒரு நான் சொன்னேன், அது அதுக்கு ஏதாவது ஒரு சான்று இருக்கிறதா என்று சொல்ல வேண்டும். அவர் அடுத்த நாள் வந்தார், அவர் கையால எழுதி கொடுத்தார், தாட்சிணாத்தியாக பகு கீத நிறுத்த விசாராதாக, தாட்சிணாத்தியாக அதாவது தட்சிணத்தில் உள்ளவர்கள் நம்மை பற்றி, தாட்சிணாத்தியாக பகு கீத சங்கீதா நிறிய டான்ஸ் கீத நிறிய விசாரதாக மாஸ்டர் டான்ஸ் அண்ட் மியூசிக் என்று அவருடைய நூல் இருக்கிறது என்று அவர் கையால் எழுந்தது. யார் வேணாலும் போட்டோ பிடிச்சிட்டு போகலாம், நீங்க அவர் கையால் எழுந்தது கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு மேல எனது நண்பர் தேவநாதன் அவர்கள் சொன்னார்கள் நேற்று, இதுல பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அதாவது கலிகாலத்துல அமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் நம்புவார்களோ இல்லையோ, ஆனா சொல்லி இருக்கு இதெல்லாம், அதாவது பகவத் பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கலிகாலத்துல ஞானிகளும் கலைஞர்களும் எங்கே பிறப்பார்கள் என்றால், தாமிரபரணி நதி தீரத்துல, வையை நதி தீரத்துல, பாலாற்றங்கரையில, காவிரி கரையில, இங்கதான் பிறப்பார்கள் சொல்லியிருக்கு பாகவதத்துல. தேவநாதன் இருக்கீங்க வாங்க, உண்மைதானே? உண்மைதானே? இதை வடநாட்டுக்காரர்கள் நம்புகிறார்கள். அதனாலதான் இந்த ஒயிஸ் மேன் ஃப்ரம் த சவுத்ங்கிறார் குஜராத்தி கவிஞர். அதுக்குனால அதாவது இது ஒண்ணு, ஒரு கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியில என்ன தெரிஞ்சதுன்னா, அங்க ஒரு அபிநவ குப்தா என்ற ஒரு காஷ்மீரி, அபிநவ குப்தா என்ற காஷ்மீரி பரத நாட்டிய சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதி விட்டார். ஆயினால பரதரும் காஷ்மீரக்காரர், கலையும் காஷ்மீர கலையினு இந்த அம்மா தீர்மானத்துக்கு வந்து விட்டார். அதாவது 1770 குழந்தை கேட்டியா கேளுங்க, 1770 இத்தாலியன் பாதிரியார் ஃபாதர் பெஸ்டி என்பவர் குரலை இத்தாலியன் லாத்தின் மொழியில மொழிபெயர்த்து வியாக்கியானம் செய்திருக்கார். அதனால திருவள்ளுவர் இத்தாலியன். எப்படி சரிதானா? அது 300-400 வருஷங்களுக்கு முன்னால் டாக்டர் கிரால் என்பவர் ஜெர்மன் மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்து அதற்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார். அதனாலே திருவள்ளுவர் ஜெர்மன் என்று சொல்வதை ஒத்திருக்கிறது. இவர் அபிநவ குப்தா என்பவர் இதற்கு வியாக்கியானம் செய்த காரணத்தினால் இந்த கலையானது காஷ்மீரத்திலே இருந்தே இறக்குமதி ஆக்கப்பட்டது என்று சொன்னார். அதுக்கு மேல ப்ரொஃபசர் புஷ்பு சொன்னார், ரொம்ப வேடிக்கையா சொன்னார், இந்த காஷ்மீரத்திலிருந்து ஒரு நேர் கோடு போடுங்கள் தமிழ்நாட்டுக்கு, இடையில எங்கேயாவது பரதநாட்டியம் இருக்கான்னு பாருங்கள். அங்க கிடையவே கிடையாதான், அது வேற. காஷ்மீரத்துல இந்த நம்முடைய நாட்டிய கலையின் சாயலே இல்லை அங்க அவர்களுடைய நடனத்துல. அதனால எங்களுக்கு அதுக்கு வி ஆர் இன்னசன்ட் ஆஃப் பரதநாட்டியம் என்று சொன்னார். இதையெல்லாம் நாம மறந்துடக்கூடாது. இதுக்கு பரதநாட்டியம்னு பேர் கொடுத்தத பெரியவர்களாம் இருக்கிறார்கள். 1930 பின்னாலதான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னால சதுர்னு பேர் இல்லையா, தலைவர் அவர்களுக்கு தெரியும் சதுர் தானே முன்னால. அதுக்கப்புறம் அது ஏதோ கணிதர்கள் கையில அகப்பட்டு விட்டது, அதை மீட்க வேண்டும், சொசைட்டி லேடிஸ் எல்லாம் அதை நடனமாட வேண்டும் என்பதற்காக இதற்கு பரதநாட்டியம் என்று நாமகரணம் சூட்டினார்கள் பின்னால, 30 பின்னால. அதனால பரதநாட்டியம் பரதநாட்டியம் பரதருக்கே உரிய நாட்டியம் ஒரு பொருள் வந்து விட்டது தவறாக. அதற்கு முன்னால சதுருங்கிறது ஒரு 200 வருஷமா 300 வருஷமா, அதுக்கு முன்னால கூத்துன்னு தான் பேர், நாட்டியம் நடனம் என்றுதான் பேர். நமது மாண்புமிக்க அமைச்சர் வீரப்பன் அவர்கள் இன்னொரு கூட்டத்தில் ஆணித்தரமாக பேசினார் பரதநாட்டிய அரங்கேற்றம் என்று நினைக்கிறேன். அங்கே சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே நாட்டியத்திற்கு ஒரு தெய்வத்தை கற்பனை செய்தவன் தமிழனை தவிர வேற ஒருத்தனம் இல்லை. இது உண்மை. நடராஜ விக்கிரகமே இந்த தமிழ்நாட்டில் வேற ஒரு இடத்துல கிடையாது. நடனத்துக்கே ஒரு தெய்வத்தை கற்பனை பண்ணா, கற்பனை மாத்திரம் பண்ணல, அதுக்குள்ள சயின்டிபிக் கான்செப்ட், அதுக்குள்ள ஒரு சிம்பலிசம், அடையாள பாஷை. அதாவது ஒவ்வொரு அணுவும் பேரணுவுக்குள்ளும் அண்டத்துக்குள்ளும் பேரண்டத்துக்குள்ளும் ஒரு இயக்கம், ஆண்மையும் பெண்மையும் கலந்த ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை இயக்குகிறவன் தான் இறைவன், அவனை இப்படி நாங்கள் உருவகப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள் மாணிக்கவாசகர் சொன்னார். அதாவது 1200 ஆண்டுகளுக்கு முன்னால, உற்றாரையன் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாரின் மனம் போல கசிந்துருவ வேண்டுவனே. கூத்தான கடவுளை பார்த்து அவனால் கூத்தனே சொல்லியிருக்கானா இந்த உலகத்துல? தமிழ்நாட்டை தவிர. இதெல்லாம் யோசனை பண்ணணும். இல்லட்டா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை ஒத்தி வைத்து விடுவார்கள். ஜாக்கிரத, கபர்தார். ஆயிரத்தி 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமந்திரத்துல உமைகான கூத்து உகந்தாரே, எங்க அம்மா பார்க்க உமையம்மை பார்க்க கூத்து உகந்தாரே, இந்த நடராஜமூர்த்தி உமைகான கூத்து உகந்தாரே என்று பாடுகிறார் திருமந்திரத்துல. அதுக்கு மேல என்ன சொன்னார், எல்லாம் ஆனந்தம். அதாவது இறைவன் என்னமோ ஒரு சூப்பர் ஸ்டிஷன் அல்ல, தமிழ்நாட்டுல குருட்டு நம்பிக்கையில இறைவன் நம்பிக்கை வைக்கவில்லை, ஆனந்தம் தான் இறைவன் சொல்றாரு. வாட் இஸ் காட், ஜோ இஸ் ஆனந்தம். அந்த ஆணவமற்ற நிலையில ஆனந்தம் இருக்கிறது, அதுதான் இறைவன். அதை சொல்ல ஆனந்தம் ஆடரங்கு, திருமூல சொல்ற ஆனந்தம் ஆடரங்கு, ஆனந்தம் பாடல்கள், ஆனந்தம் பல்லியம், ஆனந்தம் வாக்கியம், ஆனந்தமாக அகில சராசரம், ஆனந்தம் ஆனந்த துத்துகந்தானுக்கு. இப்படி ஆனந்த மயமாக இருக்கிறான் எங்கள் இறைவன். நான் ஆட தெரியாத கடவுள்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதுல நீட்சேங்கிற ஜெர்மன், அவர் சொன்னார், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவ பாதிரிகளை பார்த்து சொன்னார், அட கடவுள் ஆனந்தத்துல இருக்க வேண்டாமா, சிறுதலை போட்டு அரைஞ்சு கொள்றே, அது நல்ல தியாக உணர்ச்சி, அதெல்லாம் சிறந்த தத்துவம் தான். இருந்தால் நீ கும்பிடுகிற போது ஆனந்த மூர்த்தியாக அவனை கும்பிட வேண்டும். How can I believe in a God who would not dawn? அதாவது ஆட தெரியாத கடவுளை நான் நம்ப தயார் இல்லை. யாரு? நீட்சே என்ற பெரும்புலவர். ஆகவே எதை சொன்னார், நடராஜமூர்த்தியை நினைச்சு கொண்டு சொன்னார், அவர் ஆட தெரியாத கடவுளை வச்சு கும்பிடாதடா. அடியார்க்கு நல்லாருடைய சிலப்பதிகார உரையிலே 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட உரை இது. அடியார்க்கு நல்லாருடைய சிலப்பதிகார உரை, அதுல கூத்த நூல் என்று தொல்காப்பியர் காலத்தில், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நூல் இருந்தது, அது எங்கேயோ மறைந்து கிடக்கிறது என்று அடியார்க்கு நல்லார் சொல்லுகிறார். நல்ல வேளையாக இதுதான் நம்முடைய அதிர்ஷ்டவசமாக நான் சொல்றேன், சுவராஜ்யாவில் எழுதினார அவர் பாஷையில், அதிர்ஷ்டவசமாக சாது சுப்பிரமணிய யோகி கூத்த நூலின் 2 பகுதிகளை, அது எப்படியோ அவருக்கு 7 கிடைத்து வெளியிட்டு விட்டேன். அதுல கடவுள் வாழ்த்துல சொல்லியிருக்கு. ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு, நான் உங்களை நன்றி சொல்லணும், எனது அருமை நண்பர் ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் இசையியல் நாடக கழகத்தில் பண செலவு செய்து உதவி செய்து சாது சுப்பிரமணிய யோகி அவர்களை 2 பகுதிகளை வெளிக்கொணரும்படி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் சார்பிலே, உங்கள் சார்பிலே எங்கள் நன்றி. அதுல கடவுள் வாழ்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது காஷ்மீர் இருந்ததான்னு தெரியாத காலம், கடவுள் வாழ்த்துல சொல்றார் யார், கூத்த நூல் ஆசிரியர் கூத்த பெருமான். அறிவு வெளியில சிதாகாசத்துல அறிவு வெளியில ஆடிக்கொண்டிருந்த போது உனக்கு தாளம் கட்டினது யாரு, எங்கள் உமையம்மையா என்று கேட்கிற. தாளம் வேண்டாம், நாட்டி ஆடுறதுக்கு தாளம் வேண்டாம், எல்லாம் வாயுடல டான்ஸ் ஆகிட்டு இருக்கு. பிஃபோர் கிரியேஷன் ஸ்டார்டட், படைப்பு தொழிலுக்கு முன்னால் வெட்ட வெளியில கூத்த பெருமான் ஆடிக்கொண்டிருந்த காலத்துல உனக்கு தாளம் கட்டியது யார். இதெல்லாம் ஒரு ஹாஸ்யம், அதாவது வேடிக்கை. கடவுளோட ஏதோ பரமண்டலத்துல இருக்கிற பிதாவு அப்படின்னு தூரம் இருக்கிறவரா நினைக்கவில்லை. நம்ம முதுக தட்டு கொடுப்பான் நம்முடைய கடவுளை, அப்படி நெருங்கி உறவாட கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழர்கள். அவர் ரொம்ப ஆசியத்தோட ஹியூமரஸாக கேட்கிறார், படுபறை பல இயம்ப, பல மத்தளங்கள் கொட்ட, படுபறை பல இயம்ப பல்லு உருவம் பெயர்த்தினி கொடுகட்டி ஆடுங்கள். கொடுகொட்டி ஆடுங்கள், கொடி புரை நுசுப்பினாள், கொடி போன்ற இடையை உடைய எங்கள் அம்மை இருக்காளே, கொடி புரை நுசுப்பினாள் கொண்ட சீர் தருவாளம். மிருதகாடிக்கு தாளம் தர்றது யாருன்னு கேட்கிறாரு. நீ தனியா இப்படி ஆடுன கொடுகொட்டி ஆடுற போது சீர் தந்தவள் அந்த உமையம்மையா. அதுக்கு மேல கேட்ட, பண்டரங்கம் ஆடுங்கால் அது ஒரு டான்ஸ். பேர் 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த பேர். பண்டு அரங்கம், பண்டைய அரங்கம் இது. பண்டரங்கம் ஆடுங்கால் பண்டரற்றும் கூந்தலாய் வளர் தூக்கு தருவாள். இந்த தூக்குங்கிற தளத்தை போட்டாலாப்போ அதுக்கு மேலே